நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஈராக்கில் நடைபெற்று வரும் கடும் சண்டைகளுக்கு மத்தியில் அங்கிருந்து வெளியேறி வந்துள்ள இலங்கையர்கள் சிலர் அங்குள்ள நிலைமை குறித்து தெரிவிக்கும் விவரங்கள்.
சனமெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. சாப்பாடெல்லாம் வேற வேற நிறுவனங்கள் தான் உதவி பண்ணி கொண்டிருக்குது. மற்றபடி அங்க நாங்க வெளியில போயிடாது. வேலைக்கு போய் வேலைக்கு வந்தா ரூம்ல இருக்க, வெளியில எல்லாம் போறதுக்கு அலவுட் இல்ல. அப்படித்தான் வச்சு கொண்டிருக்காங்க. இப்ப
இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் நாட்டில் வடபகுதியில் அதன் தாக்கம் குறித்த ஒரு பார்வை.
யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட அவயவங்களை இழந்தவர்கள், வீடுகளிலே இருக்கின்றவர்கள், வயோதிபர்களால் இந்த வறட்சியை தாங்க முடியாமல் துன்பங்களை சுமக்கின்றார்கள். நெல்லுக்கு அடுத்தபடியான பொருளாதார பயிராகவும் சீவனோபாய பயிராகவும் கருதப்படுகின்ற தென்னை, வாழை போன்றன முற்றாக அடியின் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.
இலங்கையில் யுத்த கால ஆட்சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகள் தொடர்பான கணக்கெடுப்பின் முதற்கட்ட அறிக்கை குறித்த தகவல்கள். சேது சமுத்திர திட்டத்திற்காக ராமர் பாலத்தை இடிக்கும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் கூறப்பட்டுள்ளவையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வடக்கு ஈராக்கில் மலையொன்றில் சிக்கியிருக்கின்ற மக்களை மீட்டு வருகின்ற திட்டத்தை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கின்ற நிலையில் மீட்பு பணியை நடைமுறைப்படுத்துமாறு குர்திஷ் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
The argument that the number is fewer than expected and they're okay there. How do we know they're okay there? The situation is fluid. How do we know that ISIS won't attack them again?
சிஞ்சார் மலைப்பகுதிக்கு தப்பிச் சென்றிருக்கின்ற யாசிதி இன மக்கள் மீது ஐஎஸ் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்தக்கூடிய அச்சுறுத்தல் இன்னும் நிலவுவதாக பிரிட்டனில் உள்ள குர்திஸ்தான் பிரதிநிதி பயான் அப்துல் ரஹ்மான் பிபிசியிடம் கூறினார். ஏற்கனவே அஞ்சப்பட்டதை விட குறைந்தளவான மக்களே இன்னும் சிஞ்சார் மலைப்பகுதியில் எஞ்சியிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த தகவல் நிம்மதி அளிப்பதாக உள்ள போதிலும் தப்பிச் சென்றிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கான உதவிப் பணிகள் தற்போதே தொடங்கியிருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூறியிருக்கிறது.
கிழக்கு யுக்ரைனுக்கு மாஸ்கோவின் உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் சுமார் 200 ட்ரக்குகளை கொண்ட வாகன தொடரணி எல்லைக்கு பல கிலோமீட்டர் தூரத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. யுக்ரைன் அரசின் ஆட்சேபனைகளை மீறி இந்த வாகன தொடரணியானது ரஷ்ய ஆதரவு ஆயுதக்குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் லுஹான்ஸ்க் பகுதிக்கு செல்வதாக பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். இந்த வாகன தொடரணி யுக்ரைன் அரசின் சோதனைச் சாவடியை தாண்டி செல்வதாக தெரிவித்திருக்கும் யுக்ரைன் அரசு அதை ஆட்சேபித்திருக்கிறது. அங்கு நடக்கும் மோதல்களைத் தொடர்ந்து லுஹாங் பகுதி நகரவாசிகளான தேவைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு மின் விநியோகமோ குழாய் வழியிலான குடிநீரோ கிடைப்பதில்லை என்றும் உணவு தட்டுப்பாடும் ஆரம்பித்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன.
சிரியாவில் டமஸ்கஸின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற நகரம் ஒன்றை பல மாத போராட்டத்தின் பின்னர் அரசாங்க படைகள் கைப்பற்றியிருப்பதாக அரசு தொலைக்காட்சி செய்தியாளர்களும் எதிரணி செயற்பாட்டாளர்களும் கூறியுள்ளனர். தலைநகரைச் சூழ கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிரதேசங்களை மீள கைப்பற்றும் அரசாங்கத்தின் அதிரடி படை நடவடிக்கையின் புதிய வெற்றியாக மிலேகா நகரம் விழுந்திருக்கிறது. அரச படைகளுக்கு லெபனான் ஷியா இயக்கமான ஹெஸ்புல்லா போராளிகளின் பக்கபலம் இருப்பதாக எதிரணி செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். கட்டட இடிபாடுகளுடன் அழிவடைந்த நகரத்தின் படங்களை சிரியாவின் அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது.
இதேவேளை சிரிய அரசின் சிறைகளில் இருந்து சமீபத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கும் கைதிகள் அங்கே பரந்துபட்ட சித்திரவதைகள் நடப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். போஷாக்கற்ற உணவு மற்றும் நோய்களுக்கு பல சிறை கைதிகள் பலியாகுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். டமாஸ்கஸில் இருக்கும் சர்ச்சைக்குரிய சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 4 கைதிகளிடமிருந்து ஹியூமன் ரைட் வாட்ச் அமைப்பு இந்த வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் சிரிய அரசு தரப்பிலிருந்து அரசு எதிர்தரப்புக்கு அணிமாறிய கிளர்ச்சிக்காரர் எடுத்து வெளியிட்ட ஆயிரக்கணக்கான புகைப்படங்களில் சிரிய தலைநகரில் இருக்கும் ராணுவ மருத்துவமனைகளில் பல பல சடலங்கள் கிடந்த காட்சிகள் இருந்தன. அந்த புகைப்படங்களை வெளியிட்டவர் சொன்ன தகவலை உறுதிப்படுத்துவதைப் போலவே தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் அமைந்திருந்தன என்று இந்த 4 கைதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த புகைப்படங்களில் பசியால் வாடியதன் சுவடுகளும் கொடுமையான தாக்குதலுக்குள்ளான காயங்களும் கழுத்து நெரிக்கப்பட்ட காயம் உள்ளிட்ட மோசமான சித்திரவதை மற்றும் கொலைகளுக்கான தடயங்கள் காணப்பட்டன.
இந்தியாவில் கொள்ளைக்கூட்ட தலைவியாக இருந்து பின்னர் அரசியல்வாதியாக மாறிய பூலன் தேவியின் கொலை தொடர்பில் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 13 ஆண்டுகளுக்கு முன்னர் பூலன் தேவி படுகொலை செய்யப்பட்டார். அவரது கொலை வழக்கில் ஷேர் சிங் சானா ராணா என்பவர் கடந்த வாரம் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டார். புலன் தேவியின் வாழ்க்கையை சித்தரிக்கும் பெண்டிட் குயின் என்ற திரைப்படத்தில் அவர் தன்னை பாலியல் வல்லுறவு புரிந்த 22 உயர்சாதி ஆண்களை பழிவாங்கும் விதத்தில் கொலை செய்கின்றமை படமாக்கப்பட்டிருந்தது. அதிகாரிகளிடம் சரணடைந்த நிலையில் சிறை வாழ்க்கைக்கு பின்னர் புலன் தேவி வெற்றிகரமான அரசியல்வாதியாக உருவெடுத்தமை குறிப்பிடத்தக்கது.
பிரிட்டனில் கடந்த காலங்களில் நடந்த பாலியல் பலாத்கார குற்றங்கள் தொடர்பாக ஆராய்ந்து வரும் காவல்துறையினர் லண்டனுக்கு அருகில் இருக்கும் பிரிட்டிஷ் பாப்பிசை பாடகர் சர் கிளிப் ரிச்சர்ட்ஸுக்கு சொந்தமான கட்டிடத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள். ஈராக்கில் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான ஐசிஸ் என்று முன்னர் அறியப்பட்ட இஸ்லாமிய தேசத்தின் ஆயுததாரிகளுக்கும் அவர்களுக்கு எதிரானவர்களுக்கும் சண்டை தீவிரமடைந்து வரும் வேளையில் அங்கு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட குர்திஸ்தான் பகுதியில் சிக்கியுள்ள இலங்கை தமிழர்களில் ஒரு தொகுதியினர் நேற்று இரவு நாடு திரும்பினர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அப்படி நாடு திரும்பிய ஒருவருடன் பேசினார் நமது கிழக்கு இலங்கை செய்தியாளர் உதயகுமார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. அவர்கள் அங்கு எப்பொழுது எதற்காக சென்றார்கள் என்று கேட்டார் அவர்.
வேலை போய் 1.5 வருஷமாச்சு. இன்டர்நேஷனல் ஏர்வில் ஏர்போர்ட், இதில் தான் எங்கள் தமிழ் மக்கள் பொடியணியில் வேலை செய்கிற 450 பேர். இப்போ சண்டை நடக்கிறதால நாங்கள் அங்கே இருந்து அங்கே எங்கள் போஸ்ட்டை சொன்னாங்க, இந்த எங்களை அனுப்புங்க, சண்டை நடக்குது, ஃப்ளைட்டு இறங்காதுன்ட்டு அவங்க சொல்லி கன்ஃபார்ம் ஆகி போயிட்டு சொல்லிட்டோம். சொல்லி ஓகேன்னு சொல்லி போட்டு கேம்பில் இருக்கட்டான்னு சொன்னால் போஸ். அப்போ கேம்பில் 2 நாளாக இருந்தோம். 2 நாள் இருந்துட்டு ஒரு 4 மணி அளவில் ஒரு மிலிட்ரி வண்டி கொஞ்சம் வந்து கேம்ப் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டோம். 10ஆம் தேதி ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி ரூம் ரூமுக்கு 2 மிலிட்ரியை விட்டு 37 பேரை நம்பர் படி எடுத்தான். 37 பேரை எடுத்து பஸ்ல ரிமாண்ட் பண்ணி பஸ்ல ஏத்தி கொண்டு அவ்வளவு பேரையும் கொண்டு ஒரு ரூம்ல அடைச்சி ஒரு மனுஷி தான் சாப்பாடு, ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தண்ணி போட்ட தந்து 2 நாள் வச்சிருந்து போட்டு அப்படி வச்சிருந்து இன்னொரு 200 கிலோமீட்டர் தள்ளி அங்க இருந்ததை விட கொண்டு இன்னொரு ரூம்ல ஒன்று அடைச்சி வச்சிருந்தான். 37 பேரையும் போட்டு அதுல ஒரு 3 நாள் அப்படியே வச்சிருந்தான். அதே மாதிரி ரிமாண்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு ரூமுக்கு போட்டு அடைச்சி போன் சிம் எல்லாம் கலட்டி போன் எல்லாம் பறிச்சு எடுத்து அப்படி வச்சிருந்து போட்டு திரும்ப வந்து சொன்னா ஒரு 10 பேருக்கு தான் புக் பண்ணிருக்கோம் ஃபிளைட்டு, ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறேன். ரெண்டு பேரும் ஒரு 10 பேர் தான் இப்போ அனுப்பி விட்டுருக்கான். மற்ற ஆக்கள் இப்போ 27 பேர் இப்போ அதே இது இல்லை, இப்படியே இருக்காங்க. இதுவரைக்கும்
இளைஞர்கள் நீங்கள் அறிந்தவரை எத்தனை பேர் வேலை செய்கின்றார்கள், அவர்களில் எத்தனை பேர் நாடு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள்?
சிலங்கா பொடியணை 450 பொடியணிகள் இருக்காங்க. எல்லாரும் நாட்டுக்கு வர்றதுக்கு தான் சொல்லி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்கே ஆர்மியா கொண்டு எல்லாம் வேலைக்கு போற யாரு வேலைக்கு போகாத யாருன்னு அடிச்சு உடம்பு சரியில்லைனா சரி வேலைக்கு போய் ஆகணும் இல்லைன்னு சொன்னா மிலிட்ரி அடிச்சு பஸ்ல ஏற்றி கொண்டு வேலையை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இப்பயும் அதுல 250 பேர் இப்ப அங்க சிலங்கா பொடியணை மாட்டுப்படுத்திருக்காங்க. இப்ப அவங்க அழுதி கொண்டிருக்காங்க. அதுல ஒரு 3 பொடியணிகளுக்கு மண்டை உடைஞ்சிருக்கு அடிச்சு மில்ட்ரி. அடிமை மாதிரி தான் இருக்கு, கண்டிப்பா அப்படித்தான் செய்யறான். எங்களை போய் எப்படியாவது எடுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. பார்க்கும்னா மிருகங்களை போலதான் வச்சிருந்தவங்க. என்னன்னு பரவாயில்ல, வந்துட்டோமே என்று போட்டு தான் கஷ்டப்பட்டு வந்துட்டோமே என்று போட்டு தான் எவ்வளவு நாள் நின்று வேலைஞ்சும் இந்த இப்ப சண்டைக்கு பிறகு சரியான அட்டு ஒளியம் கொடுமையல் ஏகப்பட்ட அடிகள் பொடிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு துன்புறுத்தி இப்படியான நிலைமையில தான் இப்ப இருக்கு. குருக்ஸ்தான் இல்ல,
அந்த நாட்டுல ஏனைய நாட்டவர்களும் பணிபுரிகின்றார்கள், அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது?
747 பிளேட் இந்தியா இருந்து அனுப்புறாங்க. இந்தியாக்காரர்கள்லாம் உடனே 10 நாளைக்கு இந்தியாக்காரெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. 3000 பேர் ஒரு நாள் வந்து ஒரு நாள் எல்லாரையும் 747 எடுத்து போயிட்டாங்க இந்தியாவில். நேபாளி பார்க்க போனா அவங்களும் இப்ப போறது எங்களோட எல்லாரும் போக வேண்டியது தான். எங்களோட அவங்க நேபாள் காரர்கள் இருந்து ஸ்டேக் அடிச்சுதான் நாங்களும் போறோம், எங்களுக்கு இருக்கலான்ற இதில் சொல்லி கொண்டிருக்காங்க. அங்க இருக்கிற மாதிரி இல்ல, எல்லாரும் வெளியேறதான் சொன்னா சண்டை அவ்வளவு தீவிரமா அடைஞ்சு வருது சண்டை ஈராக்ல.
நாடு திரும்புவதற்கு நீங்கள் விருப்பம் தெரிவித்திருந்தும் ஏன் அந்த நாட்டு ராணுவம் உங்களை நாடு திரும்புவதற்கு அனுமதிக்காமல் தடுத்து வைத்தது?
கம்பெனி போஸ் ராணுவத்தை பயன்படுத்தி அவர் செஞ்சிருக்காரு. இது கவர்மெண்ட்டுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கு, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்களுள்ள அந்த அதிகாரிகள் அவங்க அவர் சப்போர்ட் இருந்தபடியா ஸ்டார் காராக்களுக்கு காசு கொடுத்து ஒரு மிலிட்டரிய கொஞ்சம் அந்த சப்போர்ட் எல்லாம் இதை செய்து இருக்காரு. கண்டிப்பாக அப்படிதான் நடந்திருக்குது என்று சொன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி இருந்திருந்தா அவங்க கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன்லாம் வச்சிருக்கணும், அரெஸ்ட் பண்ணி கையை கட்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் வச்சிருக்கணும். அப்படி செய்யல. அப்ப இதனால கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தான் இருக்கும். கைவிலங்கு போட்டு அடிச்சு ரூம்ல
காப்பாத்துங்க. எப்படி இருக்கின்றது?
பிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். நாங்க வேலை ஏர்போர்ட்ல எதிர விமானமும் இறங்க எல்லாம் தடை பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு. பொதுவாக பார்க்க போனா எல்லாரும் அங்க பயந்து கொண்டுதான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கலந்த பேருக்கு லண்டன் சிட்டிசன் அந்த நாட்டு இருக்கிறதால அவங்க பிளைட்டை பிடிச்சு போய் கொண்டிருக்காங்க. ஏழை மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப அவங்க தான் கஷ்டப்படுத்துங்க. சண்டே டிவியில பார்க்க போனா தெரியும் எப்படி சண்டை நடக்குதுன்னு. உயிரிழப்பு மேஜும் ஒரு நாளைக்கு ஆர்மி அந்த நாட்டுல 500 அப்படி இறந்து போற மாதிரி தான் இருக்கு. சனம் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. சாப்பாடு எல்லாம் வேற வேற நிறுவனங்கள் தான் உதவி பண்ணி கொண்டிருக்குது. மற்றபடி அங்க நாங்க வெளியில போயிடாது. வேலைக்கு போய் வேலைக்கு வந்தா ரூம்ல இருக்கா, வெளியில எல்லாம் போறதுக்கு அலவுட் இல்ல. அப்படித்தான் வச்சு கொண்டிருக்காங்க. இப்ப
குர்திஸ்தானிலிருந்து திரும்பிய ஒருவர் நமது செய்தியாளரிடம் தெரிவித்த தகவல்கள். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் கடும் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன. அதிலும் குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட வட மாகாணம் மிகவும் மோசமான சூழலில் உள்ளது. அங்கு குடிநீர் மற்றும் வாழ்வாதாரங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இது இன்று அங்கு சென்றிருந்தார் நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம். அவரது செய்தி குறிப்பு.
இலங்கையின் வடமாகாணத்தில் வறட்சி காரணமாக 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எப்போதும் இல்லாத வகையில் வறட்சி நிலவுவதனால் கிணறுகள் வெட்டி குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வான்பயிர்கள் அழிந்துள்ளதனால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. வறட்சி நிலைமை எப்படி இருக்கின்றது என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஊடக உதவி பணிப்பாளர் பிரசாத் கொடிப்பிலி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
විශ්වක කිහිපයක් විශේෂයෙන්ම විශ්වක 10කට ආසන ප්‍රමාණයක් ජනතාව පීඩාවට පත් වෙලා ඉන්නවා. ඒකම මේ විනිටක ලක්ෂ 16ක පිරිසක් මෙම
தற்போது நிலவுகின்ற காலநிலைமை காரணமாக ஏற்பட்டுள்ள வறட்சியினால் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குடிநீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குர்ணாகலை, பொலனர்வ, மட்டக்களப்பு, புத்தளம் போன்ற மாவட்டங்களும் வடக்கில் கிளிநொச்சி, மென்னார், முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணமாக குடிநீர் வழங்குவதற்காக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அரசாங்கம் 200 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கின்றது. இதைவிட குடிநீர் வழங்குவதற்கான பவுசர் வண்டிகள், குடிநீர் விநியோகத்திற்கான பிளாஸ்டிக் கொள்கலன்கள் என்பவற்றையும் அரசாங்கம் வழங்குகின்றது. வறட்சியினால் பாதிக்கப்படுபவர்களின் அவசரம் ஆபத்துகளின் போது உதவிகள் பெறுவதற்கு வசதியாக அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்குரிய தனியான தொலைபேசி வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன என்றார் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஊடக உதவி பணிப்பாளர் பிரசாத் கொடிப்பிலி அவர்கள். வடக்கில் வறட்சியினால் மிக மோசமாக கிளிநொச்சி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். வரலாறு காணாத வகையில் இங்கு வறட்சி நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பிபிசியிடம் கூறினார்.
கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வரலாற்றில் கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக ஒரு பாரிய வரலாறு காணாத வறட்சியை கிளிநொச்சி மண் சந்தித்திருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாதிக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலையில் குடிதண்ணீருக்காக மக்கள் தெருக்களிலே இறங்கி நடைப்பணமாக திரிகின்றார்கள். அதிலும் குறிப்பாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட அவயவங்களை இழந்தவர்கள், வீடுகளிலே இருக்கின்றவர்கள், வயோதிபர்களால் இந்த வறட்சியை தாங்க முடியாமல் துன்பங்களை சுமக்கின்றார்கள். அடிப்படையிலே இங்கிருக்கின்ற நெல்லுக்கு அடுத்தபடியான பொருளாதார பயிராகவும் சீவனோபாய பயிராகவும் கருதப்படுகின்ற தென்னை, வாழை போன்றன முற்றாக அடியின் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தென்னை மரங்கள் வட்டோடு சாய்ந்திருக்கின்றன. யுத்தத்துக்கு பின்னர் மக்கள் வந்து குடியேறி அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் அவர்கள் அமைத்த சிறிய தென்னம்புள்ளைகள் கூட வட்டோடு சாய்ந்திருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பாரிய அளவிலான பின்னடைவை இம்முறை இந்த மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். 2013 ஆண்டிலே மழை இல்லாமல் கண்ட அழிவும், 2012 ஆண்டில் வெள்ளத்தால் கண்ட அழிவுகளுக்கு எந்த நிவாரணங்களும் இல்லாத நிலையில் இப்பொழுது அவர்கள் வறட்சியால் கடுமையான அழிவை சந்தித்திருக்கிறார்கள்
என்றார் ஸ்ரீதரன் அவர்கள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ அமைச்சரிடம் கோரியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
ஆகவே இதற்கு அரசாங்கம் ஒரு நிவாரண அடிப்படையில், மானிய அடிப்படையில் அவருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு கிராம சேவையாளர் பிரிவிலே 50 பேருக்குத்தான் நிவாரணம் என்றால், ஒட்டுமொத்தத்தில் இந்த மாவட்டமே வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் வெறுமனே 50 பேருக்கு என்பது ஒரு கண்துடைப்பான நிகழ்வாகும். ஆகவே இந்த மக்கள் முழு பேருக்கும் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். அது தென்னையால் ஏற்பட்ட, வாழையால் ஏற்பட்ட இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறேன். இதைவிட எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களுடைய உதவிகளோடு பல பிரதேசங்களில், குறிப்பாக சாந்தபுரம், மலையாளபுரம், கிருஷ்ணபுரம், விவேகானந்த நகர் பகுதிகளிலே நாங்கள் பவுசர் மூலமாக குடிதண்ணீர் வழங்குகின்றோம். மற்றும் பல கிராமங்களிலே நிரந்தரமான கிணறுகளை அமைத்து தண்ணீர் வழங்குகின்ற பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய கரச்சி பிரதேசபை, பச்சிலப்பள்ளி பிரதேசபை, பூநகரி பிரதேசபை ஊடாகவும் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் நீர் வழங்கும் செயற்பாடுகளை அதிகரித்திருக்கிறோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் யுத்தகால ஆட்சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகள் தொடர்பான கணக்கெடுக்கின் பின்னர் முதற்கட்ட அறிக்கை தயாராகிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் 1983 முதல் போர் முடிவுக்கு வந்த 2009 வரையான காலத்தில் மோதல் சூழ்நிலைகளின் போது ஏற்பட்ட ஆட்சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகள் தொடர்பான கணக்கெடுப்பை புள்ளியுறவியல் திணைக்களம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆரம்பித்தது. எல்எல்ஆர்சி ஆணைக்குழுவின் பரிந்துரையின்படி அரசாங்கம் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியிருந்தது. ஆட்சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகள் பற்றிய ஒட்டுமொத்த அறிக்கையை முதற்கட்டமாகவும், அடுத்த கட்டமாக குறித்த 26 ஆண்டு கால பகுதியில் நடந்திருக்கின்ற குறிப்பான மோதல் சம்பவங்கள் பற்றிய விரிவான அறிக்கையையும் தயாரிக்க இருப்பதாக சனத்தொகை மற்றும் புள்ளியுறவியல் திணைக்களத்தின் தலைமை இயக்குநர் டிசிஏ குணவர்தன 8 மாதங்களுக்கு முன்னர் பிபிசி தமிழோசையிடம் கூறியிருந்தார். தற்போது முதற்கட்டமான ஒட்டுமொத்த அறிக்கை தயாரித்து முடிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்ற டிசிஏ குணவர்தனவிடம் மேலதிக விபரம்
கேட்டேன்.
எல்எல்ஆர்சி ஆணைக்குழுவின் பரிந்துரையின் படிதான் இந்த கணக்கெடுப்புக்கான பொறுப்பு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முழு இலங்கையையும் உள்ளடக்கிய விதத்தில் ஆட்சேதங்கள் சொத்து இழப்புகள் தொடர்பில் நாங்கள் கணக்கெடுப்பை நடத்தினோம். ஆட்சேதங்கள் எனும்போது உயிரிழப்புகள், காணாமல் போனவர்கள் மற்றும் அங்கவீனமானவர்களின் தகவல்களை திரட்டியிருக்கிறோம். அதேபோல சொத்து இழப்புகளில் காணி இழப்புகள், உடைமை சேதங்கள் என்று பல்வேறு தகவல்களை திரட்டியிருக்கிறோம். இந்த தகவல்களை திரட்டும் போது தொகுக்கப்பட்ட சாராம்சங்களை கொண்டு ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறித்த 26 ஆண்டு கால பகுதியின் ஒட்டுமொத்த இழப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் அடங்கியிருக்கும். அந்த அறிக்கையை இன்னும் சில நாட்களில் எல்எல்ஆர்சி ஆணைக்குழுவிடம் நாங்கள் சமர்ப்பிப்போம் என்றார் இலங்கை சனத்தொகை மதிப்பீடு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் தலைமை இயக்குநர் டிசிஏ குணவர்தன. குறித்த அறிக்கை அதிகாரபூர்வமாக சமர்ப்பிக்கப்படும் வரை அதன் தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட முடியாது என்றும் டிசிஏ குணவர்தன கூறிவிட்டார். விரிவான 2ஆம் கட்ட அறிக்கை தாமதமாவதன் காரணம் என்ன என்றும் அவரிடம் கேட்டேன். நாங்கள் பல கேள்வி கொத்துகளை தயாரித்து ஆட்கள் காணாமல் போயிருந்தால், கொல்லப்பட்டிருந்தால் எப்படி நடந்தன, அந்த சம்பவங்களின் பின்புலம் என்ன என்பது போன்ற விரிவான தகவல்களை கோரியிருந்தோம். இந்த தகவல்கள் பெரும்பாலும் உணர்வு பூர்வமானவை. அவற்றை சரியான முறையில் கணினிமயப்படுத்துகின்ற வேலைகள் தான் தற்போது நடந்து வருகின்றன என்ற சனத்தொகை கணக்கெடுப்புத்துறை தலைமை இயக்குநரிடம், இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட காலத்தில் அதிகாரிகள் எல்லா வீடுகளுக்கும் செல்லவில்லை என்பது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டதா என்று அவரிடம் கேட்டேன். கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் பெருமளவு நிதியை செலவிட்டு எங்களின் அதிகாரிகள், குறிப்பாக எமது நிர்வாக அதிகாரிகள், கிராம சேவை உத்தியோகத்தர்கள் இவர்களெல்லாம் வீடு வீடாக சென்று இந்த கணக்கெடுப்பை நடத்தியிருந்தார்கள். அப்போது அதற்கு மிகப்பெரிய விளம்பரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரிகள் வீடுகளுக்கு வராவிட்டால் அருகிலுள்ள கிராம உத்தியோகத்தரிடம் தகவல் அளிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எங்களின் தொலைபேசி இலக்கங்களையும் கொடுத்திருந்தோம். எனவே வீடு வீடாக வந்து தகவல் திரட்டவில்லை என்று யாரும் கூற முடியாது என்றார் இலங்கை சனத்தொகை மதிப்பீடு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் தலைமை இயக்குநர் டிசிஏ குணவர்தன. புள்ளிவிபர திணைக்கள அதிகாரிகள் இதற்கான தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்த காலத்தில் இந்த கணக்கெடுப்பை நிராகரிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்டம் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் முல்லைத்தீவு காட்டுப்பகுதியிலிருந்து அழிவின் விளிம்பில் இருக்கும் 2 சிறுத்தை குட்டிகள் மீட்கப்பட்டு வனவிலங்கு துறையினருடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்து நேற்றைய தமிழோசையில் கேட்டிருப்பீர்கள். இதையடுத்து பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் குறித்த ஐநாவின் சிவப்பு பட்டியலில் இருக்கும் இலங்கைக்கே உரித்தான வனவிலங்குகளின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு உள்ளன என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர் விஸ்வலிங்கம் அவர்களிடம் கேட்டார் பூபாலரத்னம் சீவகன்.
உண்மையிலே சிறுத்தை வந்து பொதுவாக இலங்கைக்கே உரியது. அது இலங்கைக்கே உரிய ஒரு இனம். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முதல்ல 3000 முதல் 4000 வரை இருந்தது. இப்போ 1000க்கும் குறைவாகவே இருக்கதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணம்தான் பொதுவாக இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுகிறது, காடுகள் துண்டாக்கப்படுகின்றது. இதனாலே அந்த சிறுத்தைக்கு வாழக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் போகின்ற கிளிநொச்சியிலே இருந்து எடுத்த அந்த சிறுத்தைகளும் உண்மையிலே அந்த பகுதிகளிலே இப்போ தற்பொழுது கூடுதலாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே நிறைய காடுகள் அழிக்கப்படுகின்றது. காடுகளிலே நிறைய அபிவிருத்தி என்ற கூதாவிலே ஒரு பக்கம் அரசாங்க ரீதியாக பிரதேசங்கள் பாதுகாப்பு அப்படி இப்படி என்று அளிக்கப்பட்டது ஒரு சில பிரதேசங்கள். தற்பொழுதும் அவர்கள் புது புது குடியிருப்புகள் மற்றும் இராணுவ விமானப்படை கடற்படை தேவைகளுக்காக ஒரு சில பகுதிகள் இப்பொழுது அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதை விற்க கைமாற கொஞ்சம் கஷ்டம். என்னென்றால் அது வெளியிலே தெரிய வந்தால் இலங்கையின் சட்டப்படி வன விலங்குகளை வீடுகளை வச்சு பராமரிக்க முடியாது. இந்த சிறுத்தைகள் சிவனொளி பாதமலை பிரதேசம், வில்பத்து, யால, கண்டிலாந்தான, வஸ்கமுவ, நூரளிய போன்ற பிரதேசங்களிலே கூடுதலாக இருந்தது.
குறிப்பாக நேற்று இந்த சிறுத்தை வடக்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த கேள்வியை கேட்கின்றேன். இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அருகி வரக்கூடிய விலங்கினங்கள் பற்றி ஏதாவது தகவல் இருக்கின்றன?
சிறுத்தை இனமும் குறைந்து கொண்டுதான் வருது. யுத்த சூழலிலேயே நிறைய சிறுத்தை இனங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அதை விட பொதுவாக யானை இனமும் அருகி கொண்டு வருது. அண்மை காலங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நிறைய காணிகள் துப்புரவு செய்யப்படுகின்றன. பொதுவாக அந்த பானுமை போன்ற இடங்களில் அது கூடுதலாக இராணுவம் நேவி அதாவது கடற்படை போன்ற அவர்களும் செய்கின்றார்கள். மக்களும் சில பிரதேசங்களிலே இந்த விவசாயம் செய்வதற்காக காடுகளை அரித்து சேனை பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். நீர்நிலைகள் அல்லது நன்னீர் நிலைகள் வந்து மாசடைகின்ற பறவை இனங்கள் முளையூட்டிகள் போன்றவை, மற்றது விசேடமாக நண்டுகள் தவள இனங்கள் பெரும்பாலும் இலங்கையிலே கிட்டத்தட்ட 100 மேலே இருந்த தவள இனங்கள் இப்பொழுது ஒரு 30-25 தான் இருக்கிறதாக
மறை மான் மற்றும் இந்த சில இடங்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் கணிசமாக அந்த கழுதைகள் இனங்கள் இவற்றுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது?
கழுதைகள் வந்து பொதுவாக காட்டுக்கும்பாக்கா அவர்கள் மன்னார் புத்தளத்துல நிலப்பரப்புல இருக்கு, அதுவும் கொஞ்சம் அறிய கொண்டுதான் வருது.
இலங்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர் எஸ் விஸ்வலிங்கம். இலங்கையால் பிடிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்கள் நேற்று ட்விட்டர் மூலம் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் விடுவிக்கப்படுமா என்று கேள்விகள் எழுந்துள்ளன. இது தொடர்பிலான ஒரு செய்திக்குறிப்பு நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இலங்கை சிறைகளிலிருந்து இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்படும் போது அவர்களுடைய படகுகளும் விடுவிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்குமாறு இலங்கை ஜனாதிபதி ராஜபக்ஷ உத்தரவிட்டிருந்ததாக அவரது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் புதன்கிழமையன்று அறிவித்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த 74 மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் சிறையில் இருக்கும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 20 மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பிரிவு இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்படும் மீனவர்களோடு அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டுமென மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜிடம் வலியுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள தமிழக கடலோர விசைப்படகு மீனவர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் என் ஜே போஸ் என்பவரிடம் சுஷ்மா சுவராஜ் பேசியதாகவும் இலங்கையிலிருந்து விடுவிக்கப்படும் மீனவர்கள் இந்தியா வரும்போது அவர்களது படகுகளையும் விடுவிக்க ஏற்பாடு செய்திருப்பதாக அப்போது அவர் கூறியதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மீனவர் சங்க தலைவர் போஸை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
இன்னைக்கு காலையில 8 சுமாருக்கு நமது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போன் மூலமா நமது வெளிவரத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது 4 நாட்கள்ல படகும் மீனவர்களும் சேர்த்து விடுவிக்கப்படுவாங்கன்னு எங்களுக்கு சொன்னாங்க. அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதோட நாங்க வந்து இந்த நம்ம படகு மீனவர்கள் விடுவிக்கிறதோட இலங்கை படகுகள் இந்தியாவில் இருக்கு அதையும் சேர்த்து விடுவிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இது ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாரம்பரியமா மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம்
என்று தெரிவித்தார். இருந்த போதும் படகுகள் விடுவிக்கப்படும் வரை தங்களது வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்று மீனவர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ராமேஸ்வரம் மீனவர்கள் தவிர புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் மீனவர்களும் படகுகளை விடுவிக்க கோரி வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இந்திய இலங்கை கடற்பரப்பில் உள்ள ராமர் பாலம் என்று அறியப்படும் மணல் திட்டுக்களை பாதிக்கும் எந்த செயலையும் மத்திய அரசு செய்யாது என்று போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் நீர்வழி பாதைகள் தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் பொழுதே இதை அவர் தெரிவித்துள்ளார். மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றும் நோக்கத்திற்காக ராமர் பாலத்திற்கு சேதம் விளைவிக்கப்படாது என்று மத்திய தரைவழி நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று மக்களவையில் தெரிவித்தார். இன்று மக்களவையில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது அஇஅதிமுகவை சேர்ந்த கோயம்புத்தூர் தொகுதி மக்களவை உறுப்பினரான நாகராஜன், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட சேது சமுத்திர திட்டத்திற்கு வீண் செலவுகள் செய்யப்பட்டும் தற்போது அத்திட்டம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் சமயத்தில் மத்திய அரசு இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது என்று விளக்க கோரி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் போது பேசிய நிதின் கட்கரி இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை விளக்கினார். சேது சமுத்திர திட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இத்திட்டத்திற்கு தீர்வு காண்பதற்கு 4 விதமான வழிமுறைகள் பரிசீலனையில் உள்ளன. இது தொடர்பாக 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த 4 முறைகள் குறித்தான விளக்கங்களை கண்டறிந்தேன். உச்சநீதிமன்ற அறிவுரைகளை மீறாத, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத, நாட்டின் வளத்தை சேதப்படுத்தாத இந்த யோசனைகள் கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளன. ராமர் பாலத்திற்கு இந்த திட்டங்களின் மூலம் எந்தவிதமான சேதமும் விளைவிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதியாக அறிவிக்கின்றேன் என்றார் மத்திய தரைவழி, நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திமுக அவ்வப்போது இதற்காக தமிழகத்தில் பல போராட்டங்களையும் நடத்தி வந்துள்ளன. தற்போது மத்திய அமைச்சரின் கருத்தை திமுக எவ்வாறு பார்க்கிறது என்று அக்கட்சியின் பேச்சாளர் டி கே எஸ் இளங்கோவனிடம் கேட்டேன்.
இது ஒரு அமைச்சருடைய கருத்து. முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நீதிமன்றத்திலே தங்கள் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது பணிகள் நடைபெறுகிற அதே பாதையிலேயே திட்டம் தொடர வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறது என்பதை பொறுத்து நாங்கள் அந்த பிரச்சனையை முன்னெடுத்து செல்வோம்.
இந்திய அளவில் வந்து சில தலைவர்கள் வந்து பேசும்போது இலங்கை விவகாரத்துல தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏன் இந்துக்களோட உணர்வுகளை வந்து மதிக்க கூடாது அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது.
ஒரு வேடிக்கையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த திட்டம் திமுக கழகத்தால் உருவாக்கப்பட்ட திட்டம் என்று யாரும் கருதிவிடக் கூடாது. பண்டித நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த டி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி சொல்லி தூத்துக்குடி துறைமுக திட்டமும் சேது சமுத்திர திட்டமும் ஒருங்கிணைந்த திட்டங்களாக நிறைவேற்றப்படும், அதன் மூலம் இங்கே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஏதோ திமுக இந்துக்களின் மனதை முன்படுத்துவதற்காக உருவாக்கிய திட்டம் என்று யாரும் கருதாதீர்கள். இது தமிழ்நாட்டின் நன்மைக்காக நூறாண்டு காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு திட்டம்
என்றார் திமுகவின் பேச்சாளர் டி கே எஸ் இளங்கோவன்.
சேது சமுத்திரம் திட்டம் தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து வழங்கியவர் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தி அரங்கம் தொடரும்.
13 குழந்தைகளை கடத்தி அதில் 9 குழந்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிறு தொழில்நுட்ப கோளாறுக்காக நேயர்கள் மன்னிக்கும். இந்தியாவின் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த 2 பெண்களின் கருணை மனுக்கள் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார்கள். அவர்களுக்கான தண்டனை எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவேற்றப்படலாம் என்று கருதப்படுகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா.
13 குழந்தைகளை கடத்தி அதில் 9 குழந்தைகளை கொன்ற குற்றங்கள் தொடர்பில் மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரை சேர்ந்த சகோதரிகள் 2 பேர் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவில் தூக்கிலிடப்படும் முதல் பெண்களாக இவர்கள் இருப்பார்கள். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரை சேர்ந்த ரேணுகா ஷிண்டே மற்றும் சீமா மோகன் என்ற அந்த 2 சகோதரிகளும் குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைத்ததாகவும், பிச்சை எடுக்க மறுக்கும் அல்லது திறமை இல்லாத குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்தனர் என்றும் அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 2001 ஆண்டில் அந்த 2 சகோதரிகளுக்கும் கோலாப்பூர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அதே தண்டனையை உச்சநீதிமன்றம் கடந்த 2006 ஆண்டில் உறுதி செய்தது. இந்நிலையில் அந்த 2 பெண்களின் சார்பில் இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட கருணை மனுக்கள் குடியரசுத் தலைவரால் கடந்த மாதம் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவரால் கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பிறகும் தமது மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் இருவரும் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் என்று மராட்டிய மாநிலத்தின் சிறைச்சாலைகளின் உயர் காவல்துறை அதிகாரி மீனம் போர்வான்கர் பிபிசி செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் கருணை மனுக்களை நிராகரிக்க நீண்ட காலதாமதம் ஏற்பட்டுவிட்டதாக கூறி இந்திய உச்சநீதிமன்றம் சந்தனமர கடத்தல் மற்றும் கொலைகளில் ஈடுபட்ட வீரப்பனின் கூட்டாளிகள் மற்றும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகள் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக குறைத்தது. இந்நிலையில் இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டு பின் கருணை மனுக்கள் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட இந்த 2 பெண்களின் வழக்கிலும் கருணை மனுக்களை நிராகரிக்க மிக அதிகமான காலதாமதம் ஏற்பட்டுவிட்டதாக உச்சநீதிமன்றம் கருதுமேயானால் இவர்களின் மரண தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படலாம் என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன் வழங்கிய செய்தி குறிப்பாது. இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
கிழக்கு யுக்ரைனில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்யஸ் நகர் மத்தியில் கடுமையான பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 பேர் பலியாகியுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். வடக்கு ஈராக்கில் மலையொன்றில் சிக்கியிருக்கின்ற மக்களை மீட்டு வரும் திட்டத்தை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கின்ற நிலையில் மீட்பு பணியை நடைமுறைப்படுத்துமாறு குர்திஸ் தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இந்தியாவில் கொள்ளை கூட்ட தலைவியாக இருந்து பின்னர் அரசியல்வாதியாக மாறிய பூரன் தேவியின் கொலை தொடர்பில் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவில் டமஸ்கஸில் புறநகர் பகுதியில் உள்ள நகரம் ஒன்றை பல மாத போராட்டத்தின் பின்னர் அரசாங்க படைகள் மீள கைப்பற்றியிருப்பதாக அரசு தொலைக்காட்சி செய்தியாளர்களும் எதிரணி செயற்பாட்டாளர்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.